வணக்கம் கிரியா எஸ் ராமகிருஷ்ணன். சென்னையிலே 38th புத்தக காட்சி வெகு விமரிசையாக நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கிறது. இதிலே சுமார் 20 லட்சம் வாசகர்கள் கலந்து கொண்டதாகவும் அதிகப்படியான நூல்கள் விற்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் நூல்களை வாங்குகிறார்கள், ஆனால் மக்கள் படிப்பதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது.
நிச்சயம் வந்து நீங்க பார்க்கும்போது படிக்கிற எண்ணிக்கை கூடத்தான் கூடியிருக்கு. அப்புறம் நான் வந்து இது முதல்ல ரொம்ப நாளா உணர்ந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஜனங்கள் வந்து படிக்க தயாரா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு புத்தகங்கள் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான முறையான அமைப்புகள் ரொம்ப குறைவு, கிட்டத்தட்ட இல்ல தமிழ்ல. அதனால வாசகர்களை குற்றம் சொல்றது தப்பு. என்னுடைய கணிப்பு படி நம்ம இன்னும் அச்சு வடிவத்துல புத்தகத்தை வாசிக்க விரும்புற வாசகர்கள் எண்ணிக்கை கணிசமாகவே இருக்கு. தமிழ்ல மட்டும் எடுத்துக்கிட்டா ஒரு நல்ல விநியோக முறை இருந்தா ஒரு 25,000 பிரதிகள் ஒரு நல்ல புத்தகம் நான் நம்புறேன்.
அச்சுல
நமக்கு இன்னும் வந்து ஆன்லைன்ல படிக்கிறது, டேப்லெட்ல படிக்கிறது, இதுல எல்லாம் படிக்கிற பழக்கங்கள் எல்லாம் வரல, இன்னும் அது வேர் கொள்ளல. வரும், ஒருவேளை 15-10 வருஷம் கழிச்சு வரலாம். ஆனா இன்னைக்கும் வந்து பதிப்பு துறையினுடைய நம்பிக்கை அச்சு பதிப்பை நம்பிதான் இருக்கு.
ஆனா பொதுவாக நமது மக்களிடையே பொருளாதார அபிவிருத்தி காரணமாக கையில் பணம் புழங்குவதால் மக்கள் நூல்களை வாங்குகிறார்கள், ஆனால் அதை படிக்கிறார்களா என்ற கேள்வி எழும்போது அதை எப்படி நாங்கள் அடையாளம் காண்பது?
இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. எந்த சமூகத்திலையுமே உண்மையான பண்பாட்டு தயாரிப்புகளை உண்மையான வகையில போற்றி வளர்க்கறது வந்து 2% இல்ல 3% மக்கள் தான். அந்த பண்பாட்டு தயாரிப்புகளுக்கு செவி சாய்க்கிற மக்கள் 100 பேர்னா அதுல 3 பேர் தான் உண்மையான ஈடுபாட்டோட அதுல போறவங்க. மீதி பேரெல்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காக தங்களை அந்த தயாரிப்புகளோட அடையாளப்படுத்திக்கிறாங்க. இது இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்கமே கல்ச்சர் இஸ் சப்போர்டட் பை ஸ்மால் மைனாரிட்டி. மற்றவங்க வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக, இப்போ வந்து எடுத்துக்கோங்க, இப்போ அஞ்ஞாடி வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்திருக்கு. அஞ்ஞாடிக்கு பயங்கர நல்ல வரவேற்பு. சாகித்ய அகாடமி அவார்டு அறிவிச்ச நாள்ல இருந்து அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு. கிட்டத்தட்ட 1 மாதத்துல 1,800 பிரதிகளுக்கு மேல வித்துருக்கோம். 925 ரூபா விலை, 1,100 பக்கம் அது புத்தகத்தினுடைய அளவு. இப்போ 925 ரூபாங்கிறது ஒரு சராசரி இந்தியனுக்கு சாதாரண அமௌண்ட் இல்ல. ஆனா இத்தனை பேர் ஆவலா வந்து வாங்குறாங்க அப்படிங்கறது ஏதோ ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கு, ஏதோ ஒரு தேவைய புத்தகம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அத உண்மையில அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு ரசனையின் பேர்ல அத அணுகிறவங்களுடைய பர்சன்டேஜ் குறைச்சலா தான் இருக்கும். ஆனா உலகம் முழுக்கமே கல்ச்சர் இஸ் சப்போர்டட் பை அ லார்ஜ் மெஜாரிட்டி ஆஃப் வி ஷுட் நாட் கால் தம் ஸ்னாப்ஸ் பட் கல்ச்சுரலி இன்ஃபார்ம்ட் பட் நாட் டீப் இனஃப். அந்த ஆட்கள் வந்து தான் கலாச்சாரத்தை வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அதோட உண்மையான அந்த பண்பாட்டு தயாரிப்புகளுடைய அடிப்படையோட நெருக்கமா உணர்றவங்க ரொம்ப சின்ன மைனாரிட்டி தான். ஆனா இந்த 3 பேர் இந்த புத்தகத்தை வாங்கணும்னா மீதி 97 பேர் வாங்கி ஆகணும். 97 பேர் வாங்கினாதான் உண்மையான ஈடுபாடு இருக்கு 3 பேருக்கு புத்தகமோ அல்லது ஒரு நாடகமோ அல்லது ஒரு இசையோ போய் சேரும். இப்போ கர்நாடக சங்கீதம்னு ஒன்னு இருக்கு. மியூசிக் சீசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயும் இப்போ முக்கியமான சில முன்னணி பாடகர்கள் கச்சேரிக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த கச்சேரிக்கு போறவங்க எல்லாருமே வந்து கர்நாடக சங்கீதத்தோட முழுசா அடையாளப்படுத்திக்கிறாங்களான்னா உண்மையில பார்த்தா அப்படி இருக்காது. ஆனா வெவ்வேறு காரணங்களுக்காக போறாங்க. லேசா பரிச்சயம் இருக்கிறவங்க, ஆழ்ந்த பரிச்சயம் இருக்கிறவங்க, அப்புறம் இது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கிறவங்க, ஆனா சங்கீதத்தை பத்தியான முழுமையான அறிவு இல்லாதவங்க, இப்படி பலதரப்பட்ட பேரும் அந்த கச்சேரிக்கு போறதுனாலதான் அந்த கச்சேரிங்கிறது நடக்கிறது சாத்தியம். சோ உலகம் முழுக்கமே இந்த ஒரு புத்தகங்கிறது இல்ல, அது ஒரு சினிமாவாகட்டும், ஒரு நாடகமாகட்டும், ஒரு இசையாகட்டும், புத்தகமாகட்டும், ஓவியமாகட்டும், அது வந்து ஒரு சொசைட்டில குறைஞ்ச பேர் தான் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குறைஞ்ச பேர்லயும் ரொம்ப குறைஞ்ச பேர் தான் அதோட உண்மையான தொடர்பு வச்சிருப்பாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் இருந்தாதான் இந்த உண்மையான தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு அது போய் சேரும். சோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. அப்போ எல்லாரும் ஒரு கலைப்படைப்புக்கு ஒரே மாதிரியா செவிசாய்க்கிறாங்க அப்படின்னு கிடையாது, இருக்கவும் முடியாது.
அப்படி பார்த்தால் நூலகங்களுக்கு சென்று நூல்களை படிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்க வேண்டும் இல்லையா? அப்படி நடப்பதாக தெரியவில்லையே.
அப்படி இல்ல, நூலகங்கள் வந்து இல்ல, அப்படி இல்ல. புத்தகத்தை வாங்கிட்டு போறவங்க படிக்காமலே இருக்கலாம், புத்தகத்தை வாங்கிட்டு போறவங்க தங்களுடைய அலமாரியில இந்த புத்தகம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், மற்றவங்க மத்தியில நானும் பூமணிய வாசிக்கிறேன் அப்படின்னு காமிச்சுக்க விரும்புறவங்களா இருக்கலாம். ஆனா நூலகம் தான் மற்றவங்களுக்கான ஒரே ஒரு சாத்தியம். ஆனா இல்ல, சிக்கல் இன்னொன்னு இருக்கு. கிரியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க 41வது ஆண்டுல இருக்கோம், 42வது ஆண்டு வரப்போகுது. எங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் பொது நூலகங்களுக்கு நாங்க கொடுக்கறது இல்ல, நாங்க மட்டும்தான் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, ஒரு புத்தகத்துக்கான நியாயமான விலைய பொது நூலக துறை கொடுக்கறது இல்ல. அவங்க ஒரு விலைய நிர்ணயிக்கிறாங்க, அந்த விலைக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, அது எங்களுக்கு சுத்தமா கட்டுப்படி ஆகாது. ரெண்டாவது, புத்தகங்களுக்கு விலை நிர்ணயம் பண்றது அடிப்படையிலேயே ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு போக்கு அப்படிங்கறதுனால, நாங்க 75 இந்த கொள்கை அறிமுகமான நாட்கள்ல இருந்து நாங்க இதை எதிர்த்துட்டு இருக்கோம், நாங்க கொடுக்கறது இல்ல. அப்படியும் வந்து இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னியன் வந்து 4 தடவை நாங்க ரீபிரிண்ட் பண்ணிட்டோம், இந்த அகராதி முதல் பதிப்பு 12 தடவை ரீபிரிண்ட் பண்ணோம், இரண்டாவது பதிப்பு 2008 வந்தது, இது வரைக்கும் 5 தடவை ரீபிரிண்ட் பண்ணிட்டோம். எப்படி சாத்தியமாச்சு, எப்படி சாத்தியமாச்சு? அதனால புத்தகத்தை உண்மையிலேயே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இருக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ்ல புத்தகத்தை வாங்க முடியாத, படிக்க முடியாம போறவங்க பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அவங்க எப்படியா படிச்சிருவாங்க? நண்பர்கள் டேரல் வாங்குவாங்க, இல்ல நூலகத்துக்கு போவாங்க, ஏதோ ஒரு வகையில படிப்பாங்க. உண்மையான ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அவைலபிலிட்டியோ விலையோ ஒரு பெரிய தடை இல்லை. நான் வந்து ஒரு புத்தகத்தை பாக்குறேன், ரொம்ப விலையா இருக்குன்னா நான் எப்படியாவது அது வந்து ஒன்னு என்னுடைய மற்ற தேவைகளை குறைச்சிட்டு அந்த புத்தகத்தை, இப்போ ஒரு போன வருஷம் பிரமாதமான புக் ஒன்று, டைப் ஃபேசஸ், 100 முக்கியமான டைப் ஃபேசஸ பத்தி ஒரு புக் வந்தது, 4000 ரூபாய் வந்தது. என்னுடைய பொருளாதார நிலைமைக்கு அது ரொம்ப அதிக விலை, ஆனா என்னுடைய தொழிலுக்கு என்னுடைய நாலெட்ஜுக்கு அது ரொம்ப அவசியம். நான் அதனால ஏதோ கஷ்டப்பட்டு 4000 ரூபாய் கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்குறேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, உண்மையான தேவை இருக்கிறவங்க எப்படியாவது அத அடையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, கிடைக்கும். பொருளாதாரம் மட்டுமே நிச்சயமா எந்த தடையுமே இல்லை.
நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது எழுத்தாளரும் பதிப்பாசிரியருமான கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்காணல்.
அதை விட என்ன சொல்லுவேன்னா, பொருளாதாரத்தோடும் அதிகமான ரொம்ப முக்கியமான, ரொம்பவும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் வந்து, ஒரு குடும்ப சூழலோ சமூக சூழலோ புத்தகம் படிக்கிறத வந்து ஊக்குவிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். திரும்ப திரும்ப என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன், மனைவி புத்தகம் படிக்கிறவங்களா இருந்தா கணவனுக்கு பிடிக்காது, கணவன் புத்தகங்கள் வாங்குறதா இருந்தா மனைவிக்கு பிடிக்காது, குழந்தைகள் புத்தகம் படிச்சா பெற்றோர்களுக்கு கவலை வந்துடும், ஐயோ இவங்க நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, பாடத்தை படி எதுக்கு இந்த குப்பையெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் படிக்கிறத ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் ரொம்ப குறைவு. சோ நம்ம அதை பத்தி தான் ரொம்ப கவலைப்படணும். பொருளாதாரமோ மற்றதோ இல்லை, ஒரு சமூகத்துல இருக்கிற அவங்களுக்கு புத்தகங்களை நெருக்கமா உணர வைக்குதா அப்படிங்கிறது தான்.
இப்ப நீங்க சொல்ற இந்த சமூக காரணிகள்ல சின்னத்திரை அல்லது தொலைக்காட்சி அடங்குமா?
அதுதான், அதுதான் சொல்றேன். அது அதுதான் உண்மையிலே இன்னைக்கு நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். அதுதான், அது வந்து ஒரு பயங்கரமான இடத்தை ஆக்கிரமிச்சுட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த டைம் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் இருக்கிற ஒரு குடியிருப்பு காலனியில கிட்டத்தட்ட எல்லாரும் ரொம்ப நல்ல உயர்கல்விய பெற்றவங்க தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் எல்லா நேரமும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. யார் வீட்லயும் புத்தகங்களை வச்சுக்கிறதுக்கோ புத்தகங்களை படிக்கிறதுக்கான சூழ்நிலையோ கிடையாது. ஏன்னா புத்தகங்களை பத்தின அறிவு அவங்களுக்கு கிடையாது. சோ நீங்க உண்மையில இன்னைக்கு கவலைப்பட வேண்டியது வந்து இந்த சின்னத்துறையினுடைய ஆதிக்கம் தான்.
ஐயா, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், 2 வாரங்களுக்கு முன் எழுத்தாளர் பூமணியை நாங்கள் இந்த வானொலிக்காக நேர்கண்ட போது அவர்தான் நான் கேட்ட முதல் கேள்வியின் கருத்தை சொல்லி வைத்தார். அதாவது, புத்தகங்களை வாங்குகிறார்கள் வாசிக்கிறார்களா என்பது கேள்வி, அப்படி என்பது அவர்கள் சொன்னதுதான். அதே உதாரணத்தை நீங்கள் சொல்றது எனக்கு சுவையாக இருக்கிறது.
இல்ல, அது அது வந்து புத்தகத்தை வாங்குறவங்க எல்லாமே படிக்க, இப்ப உதாரணமா ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்
இருக்கு,
அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ். அந்த சின்ன புத்தகமும் கூட, ஆனால் அதை உண்மையிலே எத்தனை பேர் வாசிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறவங்கள ஒரு 1% கூட அதை படித்து புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அது வந்து மற்ற பாப்புலர் ரைட்டிங்ஸோட போட்டி போட்டு பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்ல டாப்ல இருந்திருக்கு, பல வாரங்கள் பல மில்லியன் காப்பீஸ் வித்துருக்கு. அப்போ அது புத்தகத்தை வாங்கினவங்க எல்லாம் அந்த புத்தகத்தை படிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல, அதுதான் உண்மை. என்னென்ன எது உண்மைன்னு கேட்டா, புத்தகங்கள் வாங்குறவங்க எல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, உண்மையான ஆர்வலர்கள் 2-3% தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த 2-3% புத்தகம் போய் சேரணும் தான், மீதி 97% வாங்கினதா இந்த 3 பேருக்கு போகும். அதுல இன்னொன்னு இருக்கு, இந்த டைனாமிக்ஸ் ஆஃப் ரீடிங் ஒண்ணு. என்னன்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு ஒரு புத்தகத்தை வாங்குறோம், படிக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு 20-50 பக்கத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல ஆர்வம் குறைஞ்சிடுது, எடுத்து வச்சிடுறீங்க. இதே புத்தகத்தை உங்க கண் முன்னாலே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 10 வருடங்களுக்கு கழிச்சோ இல்ல 5 வருடங்களுக்கு கழிச்சோ மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது நீங்க சுலபமா படிக்க முடியும். இது என்னுடைய அனுபவம் மட்டும் இல்ல, புத்தகத்தை பொதுவா படிக்கிறவங்க எல்லாருடைய அனுபவம். சில புத்தகங்கள் சில நேரங்கள்ல நீங்க முழுசா படிப்பீங்க, சில புத்தகங்களை கொஞ்சம் தான் படிப்பீங்க. ஆனா புத்தகங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு அம்சமா இருக்கும்போது எந்த நேரத்துல எந்த புத்தகத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சு அதனுடைய முழு பயன் அடைய முடியுங்கிறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். The phenomenon to be studied. That is why I say, புக்ஸ் எல்லாம் உங்க கண்ணுக்கு எதிரில் நீங்க அப்படியே அடுக்கி வச்சிருந்தீங்கன்னா எந்த புத்தகத்தை எந்த நேரத்துக்கோ, உதாரணமா இப்படி எடுத்துக்கோங்க, ருபாயத்தா உமர் ஹயாம் இருக்கு, நீங்க அந்த புத்தகத்தை முழுசா படிக்க, அல்லது தாவதேஜிங் இருக்கு, நீங்க வந்து ஒரு நாள் காலையில காஃபி சாப்பிடும் போது டக்குனு அந்த புத்தகம் தாவதேஜிங் எடுத்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் அந்த படிச்சுட்டு நீங்க திரும்பி வச்சிடலாம். ஆனா அந்த ஒரு பீஸ் வந்து ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கான ஊட்டச்சத்து உங்களுக்கு கொடுக்கும். சோ புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது, இப்போ பூமணியினுடைய நாவல இந்த புக் ஃபேர்ல வாங்கினவங்க இந்த மாசத்துக்குள்ளேயே படிச்சிருவாங்கிற எந்த உத்தரவாதமும் கிடையாது, உத்தரவாதமும் தேவையில்லைன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, அவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா இப்ப இல்லைன்னா அடுத்த வருஷம் படிப்பாங்க, அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் படிப்பாங்க. பெற்றோர் வாங்கினா பையன் படிக்கலாம், பேரன் படிக்கலாம், பேத்தி படிக்கலாம், உங்களுக்கு தெரியாது. அதாவது நீங்க வந்து இது வந்து ஒரு ஜன்னல் கதவை திறந்து வைக்கிற சமாச்சாரம் தான், நீங்க திறந்து வச்சிடுறீங்க, யாரு அது கிட்ட போய் வெளியில என்ன அழகு இருக்குன்னு பாப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்களே எப்ப போய் அங்க நின்னு பார்த்து அந்த அழகு அனுபவிப்பீங்கன்னு தெரியாது. ரெண்டாவது, அந்த ஜன்னல் திறந்திருக்குங்கிற ஒரு பிரஜையே உங்களுடைய பிரஜைய வந்து மாத்தும், அது மேல தாக்கம் செலுத்தும். சோ நமக்கு புத்தகங்களை பத்தியான நிறைய தப்பான எண்ணங்கள் இருக்கு. ஒண்ணு, புத்தகம் வாங்குறவங்கலாம் படிக்கணும், உடனே படிக்கணும், புத்தகத்தை ஒரு தடவை தான் படிக்கணும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இப்போ தாவதே ஜிங்கிங் எடுத்துக்கிட்டீங்க, இது வந்து இட்ஸ் அ பெட் சைட் புக், நாட் அ புக் யூ ரீட் ஒன்ஸ் அண்ட் சே ஐ ஹவ் ரெட் த புக். நோ, ஆனா அது எப்பவும் உங்களுடைய பார்வையில இருக்கணும், உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இட் மஸ்ட் பி விதின் யுவர் ரீச். சோ யூ மஸ்ட் பி சரௌண்டட் பை புக்ஸ் அண்ட் தி இம்பாக்ட் ஆஃப் புக்ஸ் ஆன் யூ இஸ் வெரி சட்டில் அண்ட் சப்லிமினல். அது எப்படி நேரடியா புத்தகத்துக்கும் படிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் பிரஜைக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ப நம்ம வந்து நிறுவ முயல்றது பயனற்ற வேலை. இது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஆனா சுவாரஸ்யமான விஷயம். நம்ம என்ன பண்றோம்னா, இத ஒன்னு அல்லது ரெண்டு பரிமாணங்களுக்குள்ள புத்தகம் வாசிப்பு இந்த ரெண்டுத்தையும் ஒன்னு அல்லது ரெண்டு பரிமாணங்களுக்குள்ள நம்ம அடக்க பாக்குறோம், ஆனா அது உண்மை இல்ல.
இப்ப நீங்க முன்ன சொல்லும் போது தமிழர்கள் மின்னூல்களை அதிகமாக படிப்பதற்கு இன்னும் ஒரு 10 வருடங்கள் ஆகலாம் என்று சொன்னீர்கள். ஆனால் நான் முத்துசாமி அவர்களுடன் பேசும்போது அவர் சொன்னால், அவருடைய பல நூல்களை நீங்கள் பதிப்பு செய்திருப்பதாகவும், ஆனால் தற்பொழுது சில நூல்களை மீள்பதிப்பு செய்வதாக பேசிய பொழுது நீங்கள் அவற்றை அச்சில் கொண்டு வர வேண்டாம், ஆனால் மின் நூல்களாக பிரசுரிக்கலாம் என்று சொன்னதாக, அந்த அந்த சிந்தனையை பற்றி சொல்லுங்களேன்.
அல்ல, அது என்னன்னு கேட்டா, அது வந்து வேற ஒரு டைமென்ஷன் இருக்கு. முத்துசாமியினுடைய நாடகங்களை பத்தி நான் குறிப்பா சொன்னேன், நாடகங்கள் அச்சிட்டு நீங்க வச்சா யாரும் வாங்கறது இல்ல, பொருளாதார ரீதியில நாடகங்களை பதிப்பிக்கிறது ரொம்ப நஷ்டத்தை தான் கொடுக்கும். அதை விட உங்களுக்கு ஒரு இன்டர்நெட்ங்கிறது ஒரு மீடியமா இருக்கு, நீங்க ஒரு வெப்சைட் போட்டு அதுல ஒரு ஆர்கைவ் பண்ணி உங்க இதை போட்டு வச்சீங்கன்னா எப்பவும் இருக்கும். நீங்க இப்போ ஒரு புத்தகத்தை 150 ரூபா கொடுக்கற இடத்துல 50 ரூபா கொடுத்து ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம். அப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி அவ்வளவு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, இவ்வளவு இடத்த எடுத்துக்காது. அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க பிசிக்கல் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றதும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. ஸோ நாடகம்ங்கிறது, நாடகம் கவிதை இந்த ரெண்டுக்கும் வந்து இன்னைக்கு இந்த எண்வய ஊடகம் டிஜிட்டல் மீடியம் வந்து ரொம்பவும் உபயோகமானது. அது ஆர்கைவ் பண்றதுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கும் அது வந்து ரொம்ப சுலபம். இப்போ ஒரு நாடகத்தை நான் பதிப்பிச்சு வச்சிருக்கேன்னா இங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க அந்த ஒரு காப்பி அவங்களுக்கு சேர்ப்பிக்கிறதுக்கு நான் நிறைய கஷ்டப்படணும். இதே டிஜிட்டல் மீடியத்துல இருந்தா ஈஸியா அவங்க அதை ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. அதுதான்
நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது எழுத்தாளரும் பதிப்பாசிரியருமான கிரியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்காணல். நான் பெயர் சொல்ல விரும்பலையா, நான் சில பதிப்பாளர்கள் எண்ணிக்கையில் அதிகமான நூல்களை பிரசுரிப்பதில் தான் அதிக கவனம் செலுத்துகிறார்கள், அதன் தரத்தில் அதே அளவு கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை.
முதல்ல இருந்தே நாங்க குவாலிட்டிக்கு தான் முதல் இடம். கிரியா ஆரம்பிக்கும் போதே முதல் இது என்னன்னு கேட்டா மற்ற பதிப்பாளர்கள் அந்த நேரத்துல பதிப்பிக்க முன்வராத ஆசிரியர்களை தான் நாங்க எழுத்தாளர்கள் தான் நாங்க பதிப்பிக்கணுங்கிறது முதல் நோக்கம். ரெண்டாவது, நாங்க இப்ப லைப்ரரிஸ்க்கும் கொடுக்கறதுல குவாலிட்டியும் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா இது சுலபமான விஷயம் இல்லை. இது வந்து வாழ்க்கையை ரொம்ப சிரமமாக்கி இருக்கு, நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. சமூகத்துல வந்து சில வேல்யூ சில மதிப்பீடுகளுக்கு நம்ம எந்த கெடுதலும் விளைவிக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப குறியா இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா வி பேலன்ஸ். இப்போ உதாரணமா டாக்டர் இல்லாத இடத்துலயும் ஒரு புத்தகம் போட்டோம், அது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைட்ஸ் இன் டேக்கிங் கேர் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஹெல்த். இட்ஸ் அ மாடர்ன் கிளாசிக். நோய்களை பற்றியும் மருந்துகளை பற்றியும் ஒரு அறிவுபூர்வமான பார்வையையும் மனப்போக்கையும் மேற்கொள்வதற்கு உதவுற ஒரு புக் இது. இப்படி வந்து இது மருந்துகளுடைய தேவையை உங்க வாழ்க்கையில குறைக்கிறது. நான் எந்த கட்டத்துல நீங்க கட்டாயம் வந்து மருத்துவ போய் அணுகணும், எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்க முடியும் அப்படின்னு. இது மெக்சிகோ நகரில் இருக்கிற ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கையேடு. ஆனா உலகம் முழுக்க இது பரவி ஒரு பெரிய கிளாசிக் ஆகி வந்து இந்திய நிலைமைகளுக்கு அடாப்ட் பண்ணி வாலண்டரி ஹெல்த் அசோசியேஷன் டெல்லியில வெளியிட்டாங்க. நாங்க வந்து அதை தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைச்சு, உதாரணமா நீங்க இந்தியா முழுக்கலும் ஒரே மருந்து எல்லா இடங்களையும் கிடைக்கிறது இல்லை ஒரே பேர்ல, அல்லது நீங்க ஊட்டச்சத்தை பத்தி பேசும்போது உணவு முறைகள் வந்து வடக்குலயும் தென் தெற்குலயும் ரொம்ப வெவ்வேறு உணவு முறைகள் இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுக்கு ஏற்ப நாங்க அதை மாத்தி அமைச்சு வெளிக்கொண்டு வந்தோம், அது ரொம்ப பெரிய சக்சஸ். சோ இட் கேவ் கேஷ் ஃபுளோ. அதே மாதிரி இந்த அகராதி வந்து நாங்க 30 வருஷமா அதுல இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட ஆவரேஜ் 2 வருஷத்துக்கு ஒரு எடிஷன் வந்துகிட்டு இருக்கு, ஒரு ரீப்ரிண்ட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட அது எங்களுக்கு கேஷ் ஃப்ளோ கொடுக்குது, ப்ராஃபிட்டை கொடுக்காது. யூ கேன் நெவர் மேக் ப்ராஃபிட் மேக்கிங் டிக்ஷனரி, பட் இட் வில் இம்ப்ரூவ் யுவர் கேஷ் ஃப்ளோ. ஸோ இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு, இப்போ உதாரணமாக லைப்ரரி ஆஃப் காங்கிரஸுக்கு நாங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு 17 வருஷம் தமிழ் புத்தகங்களுக்கான சப்ளையர்ஸா இருந்தோம், அது ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ரெவின்யூ. ஸோ இப்படி பலவேறு மற்ற செயல்முறைகளை மேற்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை ஓரளவு சமாளிச்சோம்.
பதிப்பாசிரியர்கள் குறித்து இன்னொரு கேள்வி ஐயா, நீங்கள் ஒரு தரமான பதிப்பாசிரியர், ஆனால் பல பதிப்பாசிரியர்கள் வெறும் அச்சிடுபவராக மட்டுமே இருக்கிறார்கள்.
அதேதான், இல்ல இல்ல தமிழ்ல இன்னைக்கு ஆறுதே, அது மட்டும் இல்ல. நீங்க இப்போ தமிழ் பப்ளிஷருக்கும் ஒரு பிரிண்டருக்கும் ஜனங்க வித்தியாசம் பாக்குறது இல்ல. எல்லா மட்டங்கள்ல இருக்கிறவங்களும் அவங்க வந்து மருத்துவரா இருக்கலாம் அல்லது வழக்கறிஞரா இருக்கலாம் நீதிபதியா இருக்கலாம். என்னுடைய அனுபவம் வந்து நான் வந்து பதிப்பாளர்னு யாருக்காவது நான் அறிமுகப்படுத்தினா முதல்ல அவங்க கேட்கிற கேள்வி உங்க பிரஸ் எங்க இருக்குன்னு. அப்ப நான் சொல்லுவேன் பதிப்பாளர் தான், நான் வந்து அச்சுத்துறையில் இல்லை நான் பதிப்பு துறையில இருக்கேன். அவங்களுக்கு பதிப்பு துறைனா என்னன்னு தெரியாது. ஆனா முக்கால்வாசி பதிப்பாளர்கள் தங்களை விரும்ப அச்சகத்துக்கும் எழுத்தாளருக்கும் இடையான ஒரு இடைத்தரகர் மாதிரி தான் வேலை பண்றாங்க. நிறைய பதிப்பாளர்களுக்கும் அவங்க வெளியிடுற புத்தகங்களுக்கும் உண்மையான உறவு கிடையாது. அதனாலயும் சமூகத்துல வந்து சரி பப்ளிஷர்னா பிரிண்டர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தமிழ்ல வந்து முறையா தொழில்முறை ரீதியா பதிப்புத்துறையை அணுகிற பதிப்பாளர்கள் ரொம்ப 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 கம்மி.
அதனால அந்த கேள்வி கேட்டேன்.
நம்ம உண்மைதான், நீங்க சொல்றது ரைட்டு தான்.
சரி, எதிர்காலத்துல கிரியாவிலிருந்து நாங்க என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்?
எதிர்காலம் இல்ல, எதிர்காலத்துல நாங்க இன்னும் டிஜிட்டல் மீடியத்தை, அதாவது என்வாய் ஊடகத்தை நோக்கி நிறைய எங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ஏன்னா இப்ப இல்லைனாலும் 10 வருஷம் கழிச்சு நான் அதுக்கு இப்பவே நம்ம தயார் பண்ணணும், பண்ணிக்கணும். அப்புறம் இந்த அகராதி வேலைகளை இன்னும் விரிவாக்கணும் ஒரு நோக்கம் இருக்கு, பார்ப்போம்.
இப்ப நீங்க அந்த டிஜிட்டலைசேஷன் சொன்னீங்களா, எண்மயப்படுத்தல், அதுல நீங்க அகராதி ஏற்கனவே பண்ணிவிட்டீர்கள், அதே போல் வேறு ஏதாவது நூல்கள் கொண்டு வந்து விட்டீர்களா?
வேறு வகையில இல்ல, வேறு வகையில இல்ல. ஆனா இந்த எண்மயப்படுத்துறதுனால ஒரு பெரிய லாபம் என்னன்னு கேட்டா, இப்போ பார்வையற்றவர்களுக்காக பிரெயில் எடிஷன், கிரியா அகராதி, குட்டி இளவரசன், அப்புறம் நாங்க பதிப்பிச்ச ஒரு நன்னூல் புத்தகம், எல்லாம் வந்து பிரெயில் எடிஷனா வர்றது ரொம்ப சுலபமா இருக்கு. இப்போ எங்க முழு அகராதியும் பிரெயில் வடிவத்துல இருக்கு, 15 வால்யூம். இது வந்து பார்வையற்றவர்கள், தமிழ்நாட்டில் முக்கியமா இருக்கிற 40 பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், எங்க எல்லாம் பார்வையற்றவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இலவசமா கொடுக்கறதுக்கு காக்னிசன்ட் டெக்னாலஜிஸ், காக்னிசன்ட் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு, அவங்க வந்து உதவி பண்ணி நான் வந்து காப்புரிமையெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நான் எழுதி கொடுத்து, அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் வேர்ஷன் கொடுத்து அதை வந்து பிரெயில் வடிவத்தில் அச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குட்டி இளவரசன் கொடுத்துருக்கோம், நன்னூல், குழந்தை தம்பிரான் நன்னூல். ஏன்னா நிறைய பார்வையற்றவர்கள் தமிழ் ஆசிரியர்களாக வர்றாங்க, ஆனால் அவங்களுக்கு நன்னூல் டெக்ஸ்ட் வந்து பிரெயில் வடிவத்தில் இல்லை, அதை முதல் அதை பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே, இது எதுக்குமே நாங்க வந்து எந்த கட்டணமும் வாங்குறது இல்லை, ஆனா அது வந்து டிஜிட்டல் வெர்ஷன் இருக்கிறதுனால தான் சாத்தியம்.
சரி ஐயா, நீண்ட நேரம் பேசிவிட்டோம், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை வணக்கம்.
ரைட் சஞ்சய்,
தேங்க்யூ வெரி மச். நன்றி.